அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் 7 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் பகுதிகளில் மீன்பிடித்தால் 10 லட்சம் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று தெரிவித்துள்ளது பற்றிய செய்தி.
ஸ்ரீலங்கா நாவிக சமுதாய முரசஞ்சாரக யாத்ரா சக ரேடார் பத்தி லபாகத்.
சென்னை அருகே கற்காலம் முதல் வரலாற்று தொடக்க காலம் வரையிலான தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருப்பதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி.
ஏறத்தாழ 30,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதன் வாழ்ந்தவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் இருந்தும் அதற்கும் பிற்பாடு காலத்தில் மைக்ரோலித்திக் பீரியட்ல கிடைக்கப்பட்ட
இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் தங்கவேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
பிரிட்டனின் அடுத்த பிரதமர் ஒரு பெண்மணியாக இருப்பார். ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடு முழுவதும் உள்ள கட்சி உறுப்பினர்கள் முடிவு செய்வதற்காக 2 பெண் வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளனர். உள்துறை அமைச்சர் தெரசா மே முன்னிலையில் உள்ளார். 2வது வேட்பாளருக்கான இடத்தை எரிசக்தித்துறை அமைச்சர் ஆண்ட்ரியா லீட்ஸம் பிடித்துள்ளார். இறுதி முடிவு செப்டம்பரில் தெரியவரும்.
ஐஎஸ் போராளிகள் வசமுள்ள ஆலப்போ நகரையும் வெளி உலகையும் இணைக்கும் ஒரே ஒரு சாலை வழித்தடத்திற்கு மிக அருகில் கடுமையான சண்டை நடைபெற்று வருவதாக சிரியாவிலிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. காஸ்டோலா சாலை என்ற இடத்திலிருந்து வான்வழி தாக்குதலின் ஆதரவோடு அரசு படைகள் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் முன்னேறியிருப்பதாக கூறுகிறது. ஆனால் அதற்கு மேல் அரசு படைகளால் முன்னேற முடியாது என கிளர்ச்சியாளர்களின் தளபதி ஒருவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் அரசு படைகளை விரட்டியடிக்க பெரும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன.
அமெரிக்காவின் மினியாபோலிஸில் கருப்பின நபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை துவங்கியுள்ளது. அமெரிக்காவில் இதுபோன்ற சம்பவம் தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்றுள்ளது. அதிகாரிகள் பிளாண்டோ காஸ்டில் என்ற அந்த நபர் காரை நிறுத்திய பின் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு நீதி வேண்டும் என மினியாபோலிஸின் சமூக ஆர்வலர் ஆஷ்லி ஃபேர்ஃபேங்க்ஸ் தெரிவித்துள்ளார். பலியான நபருடன் வந்த பெண் தோழி ஒருவர் எடுத்த வீடியோவில் பிளாண்டோ காஸ்டில் அதிகாரிகளின் அனுமதி பெற்று தனது ஓட்டுநர் உரிமத்தை எடுக்கச் சென்றபோது போலீசாரால் சுடப்பட்டதாக தெரிவித்தார். உள்ளூர் பள்ளி உணவகம் ஒன்றில் பணியாற்றும் தனது மகன் சட்டப்படி நடப்பவன் என்றும் இப்போது சட்டத்தின் கைகளிலேயே கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவரது தாயார் தெரிவித்தார்.
ஒருவரது அனுமதியின்றி பாலுறவில் ஈடுபட்டால் அது பாலியல் வல்லுறவுதான் என்று பாலியல் வல்லுறவிற்கு மறுவரையறை கொடுக்கப்பட்ட முக்கிய சட்டத்திற்கு ஜெர்மனியின் கீழவை நாடாளுமன்றம் ஃபண்டிஸ்டாக் அனுமதி அளித்துள்ளது. முடியாது என்றால் முடியாது என்று பரவலாக அழைக்கப்படும் இந்த சட்டவிதியின் மூலம் பாலியல் வல்லுறவால் பாதிக்கப்படுவோர் வல்லுறவின் போது எதிர்ப்பு காட்டவில்லை என்றாலும் சுலபமாக குற்றவியல் புகார்களை பதிய முடியும். இந்த சட்டமானது பாலியல் சீண்டல்களை பாலியல் குற்றங்கள் என வரையறுத்துள்ளது.
கடந்த வாரம் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 280 அதிகரித்துள்ளதாக ஈராக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈராக்கில் 2003 அமெரிக்கா தலைமையிலான படையெடுப்புக்கு பிறகு ஐஎஸ் அமைப்பினர் கடைவீதிகளை குறிவைத்து பாக்தாத்தில் நிகழ்த்திய மிக கொடூரமான தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது.
முகமது நபிகளை அவமதித்தார் என்பதை தான் நம்பியதால் ஸ்காட்லாந்து நகரமான கிளாஸ்கோவில் கடைக்காரர் ஒருவரை கொலை செய்ததாக இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அகமதியா என்ற சிறுபான்மை இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவரும் சமூகத்தில் பிரபலமான நபருமான அசாத் ஷா தான் நடத்தி வந்த செய்தித்தாள் விற்பனை கடையில் குத்திக் கொல்லப்பட்டார். வட இங்கிலாந்தின் சுன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்த தன்வீர் அகமது இந்த தாக்குதலை நடத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளார்.
செய்தியரங்கில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிகளில் மீன்பிடித்தால் 10 லட்சம் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இந்திய மீனவர்களுக்கு இலங்கை கடல் பகுதிக்குள் பிரவேசித்து மீன்பிடிப்பதற்கு அரசாங்கத்தினால் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட மாட்டாதென்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றம் கூடிய போது கருத்துக்களை தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க, இந்திய மீனவர்களுக்கு இலங்கை கடல் பகுதிக்குள் பிரவேசித்து மீன்பிடிப்பதற்கான அனுமதி பத்திரங்களை அரசாங்கம் வழங்கியுள்ளதா என்பது குறித்து கேள்வியொன்றை எழுப்பினார்.
இந்தியானு தீவரேன் உத்துரு முகுந்து தீரே நீதி விரோதி மசூன் நல்லியமே.
இந்திய மீனவர்கள் மீனவர்கள் சட்டவிரோதமாக மீன்பிடிப்பதன் காரணமாக வடகிழக்கு பகுதிகளில் வசிக்கும் இலங்கை மீனவர்களுக்கு பாரிய அநீதி ஏற்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். அதற்கு பதில் வழங்கிய பிரதமர் விக்ரமசிங்கே, இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான 1000 மேற்பட்ட படகுகள் இலங்கை கடல் பகுதிக்குள் பிரவேசித்து பாட்டம் ட்ரோலர் விதிமுறையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதாக குற்றம் சாட்டினார்.
ஸ்ரீலங்கா நாவிக சமுதாய முடசஞ்சாரக யாத்ரா சக ரேடார் பத்தி லபாகத் தத்தானு.
இதன் மூலம் இலங்கை மீனவர்களுக்கு பாரிய அநீதி ஏற்படுவதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, இதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கை கடல் பகுதிக்குள் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பதற்கான விசேட சட்டம் மூலம் ஒன்று விரைவில் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவுள்ளது. இந்த சட்டத்தின்படி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் முதல் 15 மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடியும் என்றும் பிரதமர் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். கண்டி சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 12 புனர்வாழ்வு வழங்கி விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜிடம் முன்வைத்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டார் செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
கைதிகள் தாங்கள் புனர்வாழ்வு பெற்று விடுதலையிடம் செல்வதற்கு விருப்பத்தை தெரிவித்து ஏற்கனவே பல கடிதங்கள் அனுப்பியிருந்த போதும் கூட அது நடைமுறைக்கு வரவில்லை என்ற நிலையிலே அவர்களை தொடர்ச்சியாக சென்று பார்வையிட்டு வருகின்றனர் வகையிலே மீளவும் அந்த கருத்தினை வலியுறுத்தி அவர்கள் மன ஒன்றினை வழங்கியிருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக அவர்கள் சொல்கின்ற காரணம் அவர்களுக்கு எதிர்த்தரப்பாக அல்லது தாங்கள் வாக்குமூலம் பெற்ற போலீஸ் அதிகாரியோ அல்லது சாட்சியாக வர வேண்டிய வைத்தியாதிகாரிகளோ வராத ஒரே காரணத்துக்காக இவர்களுக்கான தவணை 6 மாத காலம் 1 வருடம் என தள்ளி செல்கின்றதாக அவர் குறிப்பிடுகின்றார். எனவே அவர்களது கோரிக்கை எங்களை பிணையில் விடுதலை செய்து வழக்கினை விசாரித்து தாங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை, தங்களை பிணையில் விடுவிக்குமாறுக்கிறார்கள் அல்லது தங்களை புனர்வாழ்வு விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இடம்பெற்றார்கள். அதற்கு மூலமாக முன்வைத்துள்ளார்கள்.
கைதிகளினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கை தொடர்பில் உங்கள் நடவடிக்கை என்ன?
சிறைச்சாலைகள் மற்றும் புனர்வாழ்வுத்துறை அமைச்சர் டி என் சுவாமிநாதன் அவருடன் நான் கையெழுத்திருக்கிறேன். என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் டி என் சுவாமிநாதன் அவர்கள் உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும், ஏற்கனவே இந்த விவரங்கள் சட்டமாறிவன் திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிற நிலையில் இது தொடர்பாக மேலதிகமாக அவருடன் உரையாடி விரைவாக இதன் இவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் என்னிடம் உறுதியளித்தார்.
ஆர் உதயகுமார். இலங்கையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஆட்சி மொழிகள் நடைமுறைப்படுத்துதலுக்கு என தனியாக நிதி ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
அரச கரும மொழி சட்டத்தின் அடிப்படையிலே இந்த நாட்டிலே சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழிகள், ஆங்கிலம் இணைப்பு மொழி. சொன்னாலும் கூட நடைமுறையில இவை இதுவரை அமலாகி இருக்கவில்லை. நான் இந்த அமைச்சு பொறுப்பெடுத்த பிறகு இதற்கான அடிப்படை செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் எனது அமைச்சின் மூலமாக நான் கடந்த அமைச்சரவையிலே அமைச்சரவை பத்திரிகை சமர்ப்பித்திருந்தேன். அந்த அடிப்படையிலே அடுத்த வரவு செலுத்திருந்தேன். தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அமலாக்குவதற்காக எல்லா அமைச்சர்களுக்கும் விசேட மொழிச்சட்டத்தை அமலாக்கும் விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தேன். அந்த ஒதுக்கீட்டை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அடுத்த வரவு செலவு திட்டத்திலே எல்லா அமைச்சர்களுக்கும் ஏனைய ஒதுக்கீடுகள் வழங்கப்படுவது போல விசேடமாக மொழிச்சட்டத்தை அமலாக்குவதற்கு என்று விசேட ஒதுக்கீடு வழங்கப்படும். அதன் மூலமாக இந்த குறைபாடு நிவர்த்தி செய்வதற்கான வழி இன்னும் சீக்கிரமாக நடைபெறும். ஒரு முறை ஒரு வரவு செலவு திட்டத்தில் இப்படியான ஒரு சிஎம் நடைமுறையாக்கப்படுமானால் அந்த நடைமுறை சம்பிரதாயபூர்வமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும்
என்று கூறிய அவர், இந்நிதி ஒதுக்கீடு தமிழ் மொழி அமலாக்கத்துக்கான தனது அமைச்சின் பயணத்தில் ஒரு மைல் கல் என்கின்றார்.
உண்மையிலே மொழி சட்டத்தின் பிரகாரம் நாட்டின் குடிமகன் ஒருவர் தான் விரும்பிய எந்த ஒரு ஆட்சி மொழியிலும் அல்ல இணைப்பு மொழியிலும் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி மூலமாகவோ அரசாங்க நிறுவனங்களில் இருந்து சேவைகளை பதில்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மொழிச்சட்டம் வலியுறுத்துகிறது. இந்த நோக்கத்தை அடைவதற்கு கணக்கு தூரம் செல்ல வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் கூட தூரத்தை நோக்கி நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஒதுக்கீடானது இந்த பயணத்திலே ஒரு மைல்கல் நினைக்கின்றேன். இதன் மூலமாக மாத்திரம் எல்லா குடிமக்களுக்கும் சட்டத்தில் உறுதியளிக்கப்படக்கூடிய அந்த உரிமை உடனடியாக கிடைத்துவிடும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அதை அந்த இலக்கை நாங்கள் மிக அண்மித்ததாக நாங்கள் இந்த ஒதுக்கீடு எங்களை கொண்டு செல்லும் என்று நம்புகின்றேன்
என்றார் அமைச்சர் மனோ கணேசன்.
அமைச்சர் மனோ கணேசனிடம் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார் நடத்திய கலந்துரையாடலை கேட்டோம். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இந்திய கண்ணோட்டம். சென்னை அருகே பெரும்புதூர் கிராமத்தில் தொல்லியல் துறையினர் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் கற்காலம் முதல் வரலாற்று தொடக்க காலம் வரையிலான தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது பற்றி செய்தி தொகுப்பை வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பட்டறை பெரும்புதூர் என்ற கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கற்காலம் முதல் வரலாற்று தொடக்க காலம் வரையிலான தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருப்பதாக தமிழக அரசின் தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. திருவள்ளூரிலிருந்து திருத்தணி செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பட்டறை பெரும்புதூர். கடந்த ஆண்டில் இந்த பகுதியில் மாநில அகழ்வாராய்ச்சித்துறை மேற்கொண்ட ஆய்வில் இரும்பு காலத்தைச் சேர்ந்த மட்பாண்ட வகைகளும் கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகளும் கிடைத்தன. இதையடுத்து இந்த இடம் அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான இடமாக தேர்வு செய்யப்பட்டு இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அகழ்வாராய்ச்சி துவங்கியது. பட்டறை பெரும்புதூரில் உள்ள ஆனைமேடு, நத்தமேடு, இருளந்தோப்பு ஆகிய இடங்களில் மொத்தம் 12 ஆய்வுக்குழிகள் தோண்டப்பட்டு நடத்தப்பட்ட ஆய்வில் 200க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. 30,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கற்காலத்தில் துவங்கி தற்போது வரை இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மனிதர்கள் வாழ்ந்து வந்ததற்கான சான்றுகள் இங்கே கிடைத்திருப்பதாக தமிழக தொல்லியல் துறையின் துணை இயக்குனர் ஆர் சிவானந்தம் பிபிசி தமிழோசையிடம் கூறினார்.
இந்த அகழாய்வு பணிகள் வந்து பார்க்கும்பொழுது கடைக்கற்காலத்தினுடைய ஏறத்தாழ 30,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதன் வாழ்ந்திருக்கான பயன்படுத்திய கற்கருவிகள் இருந்தும் அதற்கும் பிற்பாடு காலத்தில் மைக்ரோலித்திக் பேரில் கிடைக்கப்பட்ட மெசோலித்திக் பேரில் கிடைக்கப்பட்ட கற்கருவிகள் கிடைச்சிருக்குது. அதனைத் தொடர்ந்தான இரும்பு கற்காலத்தை சார்ந்த பல்வேறு பொருட்கள் நமக்கு வந்து தொல்பொருட்கள் நமக்கு கிடைத்திருக்கு. அதனை அடுத்து சங்ககாலம் என்று கூறப்படுகின்ற இடங்க காலத்தை பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்திய பொருட்களும் கிடைத்திருக்கு. இந்த ஊரில் வந்து தொடர்ந்து மக்கள் வாழ்ந்ததற்கான வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. 30,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த கடைக்கற்கால மனிதன் பயன்படுத்த நாகரிகத்திலிருந்து தற்காலமாக தொடர்ச்சியான ஒரு வந்து மக்கள் சமுதாயம் வாழ்ந்ததற்கான அது கிடைச்சிருக்கு. இதுதான் ஒரு இந்த அகழாயினோட குறிப்பாக நம்ம சொல்லலாம்.
இந்த அகழாய்வில் பழங்கற்காலத்தைச் சேர்ந்த இருபக்க முனையுடைய கத்தி, புதிய கற்காலத்தைச் சேர்ந்த கோடாரிகள், சாம்பல் நிற மட்பாண்ட ஓடு, சங்ககாலத்தைச் சேர்ந்த ரோமானிய மட்பாண்ட வகையான ரவுலட் மட்பாண்ட ஓடு, 23 உரைகளை கொண்ட உரைக்கிணறு ஆகியவையும் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சங்ககாலத்தில் இந்த இடம் ரோமானியர்களுடன் வர்த்தகம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்த்தக மையமாக இருந்திருக்கக்கூடும் என்பதையே இது சுட்டிக்காட்டுவதாகவும் சிவானந்தம் தெரிவித்தார்.
இந்த ஊர் பகுதியானது வந்து தமிழகத்துக்கும் வட இந்திய பகுதிக்குமான அன்றை இருந்த தட்சிண பாதான்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய பாதை இந்த பகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து வடுக பாதை
வாழ்ந்திருக்கும் சாத்தியங்கள் உண்டு என்கிறார் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முன்னாள் கண்காணிப்பாளரான டி சத்யமூர்த்தி.
வந்து பக்கத்திலேயே குடியமிச்சை இருக்கு. குடியமிச்சையில வந்து மனிதர்கள் வந்து 50,000 வருடங்களுக்கு முன்பே இருந்து சில சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதனால இப்ப கிட்டத்தட்ட அதே டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுனால 30,000 வருடங்களுக்கு முன்பாவே இங்க அவங்க கண்டுபிடிச்ச இந்த சாதனங்களை வச்சு இருந்ததுக்கு சாத்தியம் உண்டு என்று நம்ம நினைக்கலாம்.
இருந்தபோதும் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொண்டும் கிடைத்த பொருட்களை கார்பன் டேட்டிங் ஆய்வுக்கு உட்படுத்தியும் மட்டுமே காலத்தை உறுதி செய்ய முடியும் என்கிறார் சத்யமூர்த்தி.
முரளிதரன். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய 250 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் போன் நாளை வெள்ளிக்கிழமை முதல் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என இந்திய நிறுவனம் அறிவித்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் தங்கவேல்.
உலக அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அதே நேரத்தில் அதன் நம்பகத்தன்மை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்படும் நிலையில் 250 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் போன் நாளை வெள்ளிக்கிழமை முதல் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று ரிங்கிங் பெல்ஸ் என்ற இந்திய நிறுவனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனத்தின் தலைவர் மோஹித் கோயல் இன்று செய்தியாளர்களிடம் அறிவித்தார். 4 அமெரிக்க டாலர் அல்லது 3 பிரிட்டன் பவுண்டுகளுக்கு குறைவான விலையுள்ள இந்த ஸ்மார்ட் போன்கள் முதல் கட்டமாக 5,000 பேருக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
The reality is that 5,000 pieces are going out today.
உண்மை நிலவரம் என்னவென்றால் 5,000 ஸ்மார்ட் போன்கள் இன்று வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மொத்தம் 200,000 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். என்னை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் ஓடி போய்விட்டதாக சொல்கிறார்கள், நான் எங்கும் போகவில்லை, எங்களிடம் சிறிய குழுதான் இருக்கிறது, தகுதியானது என நினைத்தால் எங்கள் கனவை நனவாக்கும் பணியில் ஈடுபட அனுமதியுங்கள் என்றார் மோஹித் கோயல். அதே நேரத்தில் யாரிடமிருந்தும் முன்பணம் எதுவும் பெறப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அந்த நிறுவனத்தின் அறிவிப்பு மற்றும் நம்பகத்தன்மை தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் மோஹித் கோயல் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். ஃப்ரீடம் 251 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் போன் பற்றிய அறிவிப்பு இந்த ஆண்டு துவக்கத்தில் வெளியானது. 7 கோடி பேர் இந்த போனுக்காக இணையதளத்தில் பதிவு செய்திருப்பதாக அந்த நிறுவனம் கூறுகிறது. ஒரு ஸ்மார்ட் போன் தயாரிப்பதற்கு 1,180 ரூபாய் செலவாகும் நிலையில் சில செயலிகளை அதில் பதிவேற்றம் செய்து விற்பனை செய்யும் போது அந்த செயலிகளின் நிறுவனங்களுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்களால் அந்த செலவை சமாளிக்க முடியும் என மோஹித் கோயல் கூறுகிறார்.
தங்கவேல். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது செய்திகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.